நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, நம்ம எல்லாருமே சின்ன வயசில் வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம் பாரதியார் பாடல் ஒன்று, ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. அந்த பாட்டில் வந்து மாலை முழுதும் விளையாட்டு அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு. ஒரு ஜெனரேஷன் முந்தின ஜெனரேஷன் வரைக்கும் வந்து இந்த ஓடி விளையாடு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு மீனிங் இருந்தது. இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் நகர்ப்புறத்தில் அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் இருக்காங்க. ஓடுறதுக்கு அவங்களுக்கு இடமும் கிடையாது, அதற்கான நேரமும் கிடையாது. இன்னும் கூட சொல்ல போனோம்னாக்கா பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைங்க மேலே ரொம்ப அதீத கவனம் எடுத்துக்கிறதா நினச்சிட்டு ஓடினா விழுந்துருவ, குதிச்சினா கால் அடிபட்டுரும் அப்படின்னு குழந்தைங்கள பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற நினப்பில் அவங்கள ரொம்ப கட்டுப்படுத்தி அவங்களுக்கு வந்து இந்த உடல் உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாத மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய காரணங்கள்னால இந்த உடல் உழைப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வருது. ஆனால் முன்னையெல்லாம் பார்த்தோம்னா பள்ளிக்கூடங்களில் உடற்கல்விக்குன்னு தனியாக வகுப்புகள் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு உடற்கல்வி ஆசிரியரை சந்திக்க போகிறோம், அவங்கக்கிட்ட இந்த உடற்கல்வியினுடைய அவசியம் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார்.
வணக்கம், என்னுடைய பெயர் பவுன்ராஜ். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தை சார்ந்தவன். 1990 கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா மடத்தில் உள்ள மாருதி கல்லூரியிலே உடற்கல்வியிலே படித்து பட்டம் பெற்றவன். தற்போதைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன். நான் உடற்கல்வித்துறைக்காக தமிழக அரசு வழங்குகின்ற நல்லாசிரியர் விருதினை கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே முதன்முறையாக பெற்றிருக்கிறேன்.
சரிங்க சார், வாழ்த்துக்கள். இந்த உடற்கல்விக்கான நல்லாசிரியர் விருது இல்லைங்களா? இப்போ உடற்கல்வி எந்த அளவுக்கு அவசியமாக இருக்குது? இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் அந்த உடற்கல்வி வகுப்பு அப்படிங்கிறதுடைய நிலை எப்படி இருக்கு அதை சொல்லுங்கள்.
இன்றைக்கு அரசு பள்ளிகளை காட்டிலும் தனியார் பள்ளிகள் அதிக அளவு பெருகிவிட்டன. இந்த தனியார் பள்ளிகள் எல்லாம் வந்து மாணவர்களை மனப்பாடம் செய்ய வைத்து அதிக மார்க் எடுக்க வைக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்திலேயே போயிட்டுருக்காங்க. இதனால் அவங்க வந்து மாணவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது இல்லை. உடல் நல்லா இருந்தால் தான் அந்த மாணவருடைய சிந்தனை நல்லா இருக்கும், அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அவர்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிலை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங், இது மூன்றும் சேர்ந்தது தான் ஆரோக்கியமான நிலைமை. அந்த ஆரோக்கியமான நிலைமை உள்ள ஒரு மனிதனிடத்திலே தான் நல்ல சிந்தனைகளும் நல்ல சமுதாயமும் உருவாகும். ஆகவே வருங்கால சமுதாயம் சிறந்த குடிமக்களாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியமான மாணவ செல்வங்களை நாம் உருவாக்க வேண்டும். சொல்லப்போனால் சில பள்ளிக்கூடங்களில் மைதானமே கிடையாது, மாணவர்கள் வந்து மைதானமே பார்க்குறதே கிடையாது. பெற்றோர்களிடத்தில் அந்த அட்மிஷன் பண்ணும்போது கூட நாங்கள் விளையாட்டிலே அவர்களை ஈடுபடுத்துவதில்லை, வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதுலேயுமே ஈடுபடுத்துவதில்லை, எந்நேரமும் படிக்க வைத்து கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லியே அவர்கள் அட்மிஷன் செய்கிறார்கள். இது வந்து ஒரு தவறான போக்காகும்.
அதாவது இந்த உடற்கல்வி வகுப்புகள் அப்படின்னாக்கா அதில் என்னென்னலாம் வந்து மாணவர்களுக்கு சொல்லித்தரப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
இயல்பாகவே குழந்தை பருவத்திலே மாணவர்களுக்கு விளையாட்டிலே ஆர்வம் அதிகமாக இருக்கும். அந்த விளையாட்டு விளையாடுவதற்கு முன்பாக அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வேண்டிய உடற்பயிற்சிகள் உடற்கல்வி ஆசிரியர்களால் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. அந்த உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்துவிட்டு அவர்கள் விளையாடும் போது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். விளையாடும் போது அவர்களுக்கு ஏதேனும் அடிப்படுதல் இன்ஜுரிஸ் போன்றவை வராமல் இருக்கும். ஆகவே விளையாடுவதற்கு முன்பாக சிறிதளவு உடற்பயிற்சி செய்துவிட்டு அதன் பிறகு விளையாடுவது நல்லது. விளையாடி முடித்த பிறகு அந்த குழந்தைகளுடைய மனம் புத்துணர்ச்சியோடு காணப்படும். அவர்கள் படித்தால் எளிதில் புரிந்து கொள்வார்கள், ஈஸியாக மனப்பாடம் செய்யவும் முடியும். ஆகவே விளையாடுவது அந்த மாணவனுடைய மன வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று.
இப்போ நம்ம பொதுவாக பார்த்தோம்னாக்க நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய அளவுலையும் நிறைய விளையாட்டு போட்டிகள் அங்கங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்டர் ஸ்கூல்னு சொல்கிறோம், இன்டர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறோம், அப்புறம் ஸ்டேட் லெவல், இப்படி நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ அதிலெல்லாம் நிறைய குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லைங்களா?
நிச்சயமாக போட்டிகள் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய பள்ளிகளினுடைய எண்ணிக்கை குறைவு. இப்போ உதாரணமாக ஒரு மாவட்டத்திலே ஒரு 100 பள்ளி இருக்குன்னு சொன்னாக்க ஒரு 20% பள்ளிகள் தான் அந்த போட்டிகளில் கலந்து கொள்கின்றன. 100% பள்ளிகள் கூட கலந்து கொள்வது இல்லை. பள்ளிக்கூடத்தில் கூட அந்த போட்டிக்கு தயாராகக்கூடிய மாணவ செல்வங்கள் மாத்திரம் பயிற்சி பெறுகிறார்கள். அதுவும் அந்த போட்டியினுடைய அடிப்படையிலே தான் போகிறாங்க. போட்டி முடிஞ்சோடனே பயிற்சியை நிறுத்தி விடுகிறார்கள். இது அப்படி அல்ல. எப்படி நாம் வந்து தினசரி உணவு எடுத்துக்கொள்கிறோமோ அதே போல் தினசரி உடற்பயிற்சி செய்ய வேண்டும்.
பள்ளிகளில் இந்த உடற்கல்வியை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அமல்படுத்துறதுக்கு வேறு ஏதாவது வழிகள் இருக்குங்களா?
அனைத்து பள்ளிகளிலும், அது அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அனைத்து நடுநிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகளிலும் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களும் உடற்கல்வி இயக்குனர் பணியிடங்களும் நிச்சயமாக ஏற்படுத்தப்பட வேண்டும். உடற்கல்வி ஆசிரியர்களை அலுவலக பணியில் ஈடுபடுத்துவதை தடுக்க வேண்டும். அதே போல் அனைத்து பள்ளிகளும் கண்டிப்பாக இந்த விளையாட்டுப் போட்டிகள் கலந்து கொண்டனவா என்பதை ஒரு தனி அதிகாரி நியமித்து அதை அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும்.
சரிங்க. இப்போ வீட்டில் வந்து பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பெற்றோர்களுமே வந்து அவங்களுடைய குழந்தைகள் நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும், அதாவது எதிர்காலத்தில் அவங்க ஒரு நல்ல படிப்புக்கு சேரணும்னா மதிப்பெண்கள் அவசியமாக இருக்குது. அதனால் அதில் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகள் எந்நேரமும் படித்து கொண்டே இருந்தால் அதிக மார்க் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறான ஒரு செயல். ஏனென்றால் சிறிது நேரம் விளையாடி விட்டு அதன் பிறகு படித்தால் அந்த குழந்தைகள் புத்துணர்ச்சியாக இருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், எளிதில் மனப்பாடமாகும். மதிப்பெண் எடுப்பது என்பது ஒன்றும் இல்லை, நம்முடைய நினைவாற்றலை பொறுத்த விஷயம்தான். தொடர்ந்து ஒரே வேலையை செய்து கொண்டிருந்தால் சலிப்பு ஏற்படும். அதற்கு மாற்றாக விளையாடி விட்டு அதன் பிறகு அவர்கள் படித்தால் நிச்சயமாக பெற்றோர்கள் எதிர்பார்க்கின்ற கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்கும். தொடர்ந்து ஒரே வேலையை செய்யும்போது சலிப்பு ஏற்படும். ஆகவே மாற்றாக விளையாடும் போது உடலும் ஆரோக்கியம் அடையும், மனம் புத்துணர்ச்சி அடையும், நிச்சயமாக மதிப்பெண் குறையவே குறையாது.
உடல் உழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல உணவும் அவங்க எடுத்துக்கணும் இல்லைங்களா? இப்போ நம்ம சாதாரணமாக நிறைய செய்திகளில் பார்க்குறோம், அந்த விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கக்கூடிய ரொம்ப பின்தங்கிய பகுதிகளிலேருந்து வருகிற மாணவர்கள் வந்து அது தகுந்த உணவு, சத்து மிகுந்த உணவு இல்லாமல் அப்புறம் அந்த விளையாட்டு போட்டிகளுக்கு வேண்டிய சில அடிப்படை தேவைகள்லாம் நிறைவு செய்ய முடியாத நிலையில் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து யாரால் என்ன வகையில் உதவி செய்ய முடியும்?
அதாவது குறிப்பிட்ட சில விளையாட்டு போட்டிகளில் தனித்துவம், அதாவது எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்காக அரசாங்கமே விளையாட்டு விடுதிகளை நடத்துகிறது. அதை வந்து கண்டறிந்து அந்த பள்ளியில் பணியாற்றுகின்ற உடற்கல்வி ஆசிரியர் அந்த மாணவர்களை அரசு நடத்துகின்ற விளையாட்டு பள்ளிகள், விளையாட்டுக்குனே பள்ளி நடத்துகிறாங்க, அந்த பள்ளியிலே அரசாங்கம் வந்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான சத்தான உணவை கொடுத்து நல்ல எக்ஸ்பர்ட்டை வச்சு கோச்சிங் கொடுத்து அவர்களை வந்து தேசிய அளவிலான போட்டிகளுக்கும் ஆசிய அளவிலான போட்டிகளுக்கும் உலக அளவிலான போட்டிகளுக்கும் அனுப்புகிறார்கள். ஆகவே விளையாட்டிலே தனித்துவம் வாய்ந்த குழந்தைகளை கண்டறிந்து அவர்களை அரசு நடத்துகின்ற அந்த விடுதியிலே சேர்த்தால் போதும். எல்லா செலவினங்களும் அரசு ஏற்றுக்கொள்கிறது. சிறப்பான உணவு, சிறப்பான பயிற்சி, அதே நேரத்தில் அவருடைய கல்வியும் பாதிக்கப்படாதவாறு இந்த முயற்சியினை அரசாங்கம் எடுத்து வருகிறது. இதை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
சரிங்க. இந்த உடற்கல்வி, விளையாட்டு போட்டிகள் இதை பற்றிலாம் நிறைய விவரங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்கள் உங்கள் பர்சனலாக ஒரு கேள்வி, நீங்கள் படிக்கிற காலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு விளையாட்டு போட்டிகளில் ஆர்வத்தோடு இருந்தீங்க, கலந்துக்கிட்டீங்களா, பரிசுகள் வென்றிருக்கீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள்.
நான் படிக்கிற காலத்தில் வந்து கிரிக்கெட் விளையாட்டு வீரனாக இருந்திருக்கேன். எங்கள் மாவட்டத்தில் வந்து நான் 1982 ப்ளஸ் டூ முடிச்சிட்டேன். அப்போது நாங்கள் வேறு மாவட்டங்களெல்லாம் போயிட்டு போட்டிகளை விளையாடும் போது அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்களெல்லாம் வந்து பிற மாநிலத்திலேயோ பெரிய போட்டிகளெல்லாம் போய் விளையாடிருக்காங்க. எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னு பார்க்கும்போது எங்கள் மாவட்டத்தில் ஒரு கிரிக்கெட் சங்கம் இல்லை. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்திலேருந்து ஒரு கிளையை ஆரம்பித்து தர்மபுரி மாவட்ட கிரிக்கெட் சங்கம்னு ஒன்று இல்லை. அதனால் நாங்கள் ப்ளஸ் டூ முடித்த பிறகு 1983 தர்மபுரி மாவட்ட கிரிக்கெட் சங்கம் என்று ஒன்று ஆரம்பித்து அது இன்று வரை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் பள்ளியிலே படிக்கின்ற காரணத்தில் அந்த சங்கம் இல்லாத காரணத்தினால் எனக்கு மாநில போட்டியில் விளையாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. மாவட்ட அணியினுடைய கேப்டனாக இருந்திருக்கிறேன்.
இப்போ நீங்கள் நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறதா சொன்னீங்க, அப்போ அந்த நல்லாசிரியர் விருது பெறுவதற்கான அந்த அடிப்படை தேவைகள் என்னங்க?
நல்லாசிரியர் விருது என்பது நாம் வந்து வேலைக்கு சேர்ந்த நாளிலிருந்து சுமார் 15 என்னென்ன செய்திருக்கோம் என்பதை தொகுப்பாக தொகுத்து அரசாங்கத்திடம் விண்ணப்பித்து அதிலிருந்து அரசாங்கம் தேர்வு செய்து கொடுக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நான் கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணாவில் 1990 படித்தேன். அப்போதிலிருந்து இப்போது வரை வருடம் ஒரு முறை இரத்த தானம் செய்து கொண்டு வருகிறேன். கண் தானம் செய்ய பதிவு செய்து உள்ளேன். அதே போல் உடல் தானத்திற்கும் சட்டப்படி பதிவு செய்து வைத்துள்ளேன். மரம் வளர்ப்பதில் ஆர்வம். வருடத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு 50 மரங்களாவது வளர்த்து தொடர்ந்து அந்த மரங்கள் வளர்ந்து வருகின்றன என்று பராமரித்து வருகிறேன். மாணவ செல்வங்களை, விவேகானந்தர் சொன்னதை போல் ஒழுக்கமும் உடல் உறுதி உள்ள உறுதி உள்ள நல்ல மாணவ செல்வங்களாக வருங்கால இந்தியாவிற்கு சிறந்த குடிமக்களாக அவர்கள் விளங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு நாட்டுப்பற்றோடு அவர்களை உருவாக்கி வருகிறேன். அது மட்டுமின்றி என்னுடைய மாணவர்கள் ஹேண்ட்பால் மற்றும் ஜூடோ போட்டிகளில் தொடர்ந்து மாநில அளவில் முதலிடம் பெற்று வருகிறார்கள். நான் இருக்கக்கூடிய ஒரு கிராமப்பள்ளியில் இருந்து மாநில அளவில் முதலிடம் பெறுவது ஒரு அரிதான விஷயம். இது என்னுடைய கடின உழைப்புக்கு சான்றாக விளங்குகிறது. கடந்த ஆண்டு திருமால் என்கின்ற மாணவர் அசாம் மாநிலம் சீலாங் என்ற இடத்திலே நடைபெற்ற தேசிய போட்டியில் 8வது இடம் பிடித்தார். இதுவே ஒரு பெரிய சாதனையாக நினைக்கின்றேன். இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் அகில இந்திய அளவிலே என்னுடைய மாணவன் முதலிடத்தை பெறுவார் என்பதை இந்த விடம் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு கல்வியிலே புதுமைகளை புகுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு முதல் தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு, அதாவது CCE என்ற ஒரு புதுமையை புகுத்தி வருகிறது. இதில் மாணவருடைய மதிப்பெண்களை மாத்திரமில்லாமல் மாணவருடைய அனைத்து திறமைகளையும் கண்டறிந்து அதற்கேற்றவாறு மதிப்பெண்களை வழங்கி அவர்களை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று இந்த புதிய கல்விக் கொள்கையாகும். இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே மாநில கருத்தாளராக நான் மட்டும் விளங்கி வருகிறேன். அதற்கான படிவங்களையும் வடிவமைத்து தமிழகம் முழுவதும் அளித்து வருகிறேன். அதே போல் இந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் உலக தடகள திறனாய்வு பேட்டரி டெஸ்ட் ஒன்று எடுக்கிறார்கள். அதற்கான ரெடி ரெக்னார் ஒன்றையும் தயாரித்து அதையும் வழங்கியிருக்கின்றேன். அதுவும் தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிறது. இது இரண்டும் எனக்கு இந்த நல்லாசிரியர் விருது பெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தன. மேலும் நான் சாரண இயக்கத்திலே மாவட்ட இணை செயலாளராக இருந்து வருகிறேன். என்னுடைய மாணவர்கள் ஆண்டுதோறும் தமிழக அரசு வழங்கக்கூடிய ஆளுநர் விருதுகளை பெற்று வருகிறார்கள்.
சரிங்க சார், இப்போ ஒரு நல்லாசிரியராக விருது பெறுவதற்கு நீங்கள் இவ்வளோ தகுதிகள் உங்கள்கிட்ட இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டே வந்திருக்கீங்க. நல்லாசிரியர் விருது பெற்ற உங்களுக்கு எங்கள் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் வானொலி நிலையத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். உடற்கல்வி பற்றியும் மாணவர்களை வந்து இதில் ஏன் ஈடுபடுத்தணும், அது எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறது பற்றியும் நிறைய விவரங்கள் சொன்னீங்க. அந்த விவரங்களுக்காக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். வணக்கம்.
எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய நிலையத்தாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இந்த விருதினை எனக்கு கல்வி போதித்த ராமகிருஷ்ண மடத்திற்கு சமர்ப்பிக்கின்றேன். நன்றி.
நேயர்களே, இதுவரைக்கும் உடற்கல்வியினுடைய அவசியம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முக்கியம் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம். குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னாக்க எப்படி உணவு முக்கியமோ அதே மாதிரி அவர்களுக்கு உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம். இந்த உடற்பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஓடி ஆடி அவங்க விளையாடக்கூடிய விளையாட்டுகள் தான். இன்றைக்கி வீடுகளில் அதற்கான வசதி இல்லைனாலும் பள்ளிக்கூடங்களில் உடற்கல்வி வகுப்புகளை குழந்தைங்க சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு கொஞ்சமாவது உதவிகரமாக இருக்கும். பள்ளி கல்லூரிகளில் நடத்தப்படுற போட்டிகளுக்காக அவங்க எடுத்துக்கிற பயிற்சிகளும் இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளில் மாணவர்கள் பங்கேற்கணும் அப்படிங்கிறத நம்ம அரசாங்கமும் ஊக்கப்படுத்துகிற விதமாக நிறைய திட்டங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றியெல்லாம் நமக்கு நிறைய விவரங்கள் சொன்னாங்க நல்லாசிரியர் விருது பெற்ற கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்துலேருந்து வந்திருந்த உடற்கல்வி ஆசிரியர் பி. பவுன்ராஜ் அவங்க. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மின்னஞ்சல் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி crstnau107.4@gmail.com.